கிறிஸ்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்ப்பொருள் இயேசுவே
அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் அமைதியை தேடி வானொலி பெட்டிக்கருகில் ஆவலோடு காத்திருக்கும் நண்பர்களே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. சங்கீதம் 119:105.
டிரான்ஸ்வல் ரேடியோவின் தமிழ் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு வருகிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம், அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய வசனங்களுக்குள்ளே கடந்து செல்லும் முன்பதாக சில குறிப்புகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கடிதம் எழுதுகிறவர்கள் தயவு கூர்ந்து உங்கள் முகவரியை தெளிவாக எழுத அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, நிகழ்ச்சி கருத்துக்களை சிலர் SMS செய்கிறீர்கள், உங்களுக்கும் நன்றி கூறுகிறோம். உங்கள் பெயரையும் முகவரியும் கொடுப்பீர்கள் என்றால் உங்களுக்கு விரிவான நிகழ்ச்சி நிரலையும் மற்ற இலவச புத்தகங்களையும் அனுப்ப பயனுள்ளதாயிருக்கும். இன்று 2 Samuel 15:1 முதல் சிந்திக்கப் போகிறோம். இங்கே தாவீதின் மகனான அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக கலகம் செய்கிறதை பார்க்கப் போகிறோம். தாவீது உரியாவை கொண்டு பத்சேபாளை தன்னுடைய மனைவியாக எடுத்துக்கொண்ட பிறகு மிக விரைவாகவும் மிக திட்டவட்டமாகவும் பிரச்சனைகள் வருகிறது. தாவீது பாவம் செய்தது போலவே தாவீதின் குடும்பத்தின் அங்கத்தினர்களும் பாவம் செய்தார்கள். தாவீது செய்த பாவத்தின் விளைவுகள் இன்னமும் தாவீதை தாண்டி செல்லவில்லை. உண்மையாகவே தாவீதுக்கு கர்த்தர் தண்டனைகளை கொடுத்தார். இந்த அதிகாரத்திலே தாவீதின் மகனான அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக கலகம் செய்கிறான். மிக தந்திரமான முறையிலே இஸ்ரவேல் ஜனங்களின் இருதயங்களை தன் பக்கமாய் திருப்பிக் கொள்கிறான். அவன் பார்க்க அழகுள்ளவன். பல வகைகளிலே தாவீதை போலவே அவன் இருந்திருக்க வேண்டும். அவனுடைய செயல்களை பார்க்கும்பொழுது அவனே பட்டத்துக்கு வரப்போகிற இளவரசன் போல தெரிகிறது. அவன் பட்டத்துக்கு வருவதை தாவீதும் விரும்பியது போல தெரிகிறது. இப்பொழுது மீண்டுமாக அப்சலோம் தப்பி ஓடிய இடத்திலிருந்து போவாஸ் அப்சலோமை எருசலேமிற்கு கொண்டு வந்தான். தாவீதை அரியணையை விட்டு அகற்றுவதற்கு தந்திரமாக செயல்பட ஆரம்பிக்கிறான். தாவீது பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதமாய் வளர்க்காததினாலே, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அநேக மனைவிகளுக்கு கொடுத்தபடியினாலே இப்பொழுது பிரச்சனைகளை சந்திக்கிறார். அங்கே ஏற்பட்ட கலகத்தின் விளைவாக தாவீது மீண்டுமாக எருசலேமை விட்டு தப்பி ஓட வேண்டியிருக்கிறது. 2 சாமுவேல் 15:2 பாருங்கள். இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு எவனாயிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன், உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கடுத்த இன்ன ஊரான் என்றால், அங்கே அநேக மக்கள் வந்து போகிற இடமாகிய எருசலேமின் வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொள்கிறான். நியாயம் நீதி தேடி எருசலேம் பட்டணத்திற்கு வருகிறவர்களை சந்தித்து அவர்களுக்கு மிக கரிசனையோடு பதில் பேசுகிறான். 3-4 பாருங்கள். அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாயிருக்கிறது, ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். பின்னும் அப்சலோம், வழக்கு வியாஜியம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். அப்சலோம் ஒரு கெட்ட மகன், ஆனால் ஒரு சிறந்த அரசியல்வாதியாயிருக்கிறான். தந்திரம் உள்ளவனாகவும் மறைமுகமாக காரியங்களை செய்கிறவனாயும் இருக்கிறான். 2 சாமுவேல் 15:5-6 பாருங்கள். எவனாயிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். கவனித்தீர்களா? அப்சலோம் உண்மையாகவே ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறான். இன்றைக்கும் அநேகர் தாங்கள் பொறுப்புகளுக்கு தெரிந்தெடுக்கப்படுவதற்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். அநேகருக்கு அதற்கு தக்க கல்வி அறிவு இல்லாவிட்டாலும் மக்களோடு நன்றாக பழகுகிறவர்களாகவும் யார் யாரை முதுகிலே அடிக்க வேண்டுமோ அவர்களை முதுகிலே அடிக்கிறவர்களாயும் இருக்கிறார்கள். சில ஊழியர்களும் கூட இப்படிப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றுகிறார்கள். அவர்களால் பிரசங்கிக்க முடியாது, கர்த்தருடைய வசனத்தை கற்றுக் கொடுக்க முடியாது, ஆனால் அநேகரை தங்கள் பக்கமாக இழுக்க முயற்சி செய்வார்கள். துரதிருஷ்டவசமாக இப்படிப்பட்ட காரியங்கள் அநேக மக்களை அவர்கள் பக்கமாக இழுக்கிறதாயும் இருக்கிறது. வேத வசனங்களிலிருந்து உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால், அந்தி கிறிஸ்துவும் இதே முறையிலேதான் தனது அதிகாரத்திற்கு வரப்போகிறான். இப்பொழுது அப்சலோமும் எருசலேமின் வாசல் அருகே நின்று, ஐயோ, நான் மட்டும் நியாயாதிபதியாயிருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நியாயம் செய்வேன் என்று கூறுவான். இப்படிப்பட்ட வார்த்தைகள் அநேக மக்களை அவன் பக்கமாய் இழுத்தது. இதன் பொருள் என்ன? நீங்கள் மட்டும் நான் பதவிக்கு வருவதற்கு எனக்கு உதவி செய்தால் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து விடுவேன். உள்நாட்டிலே நடைபெறுகிற காரியங்களையும் வெளிநாட்டிலிருந்து வருகிற காரியங்களையும் கூட நானே பொறுப்படுத்திக் கொள்வேன் என்பது போல பேசுகிறான். இன்றைக்கும் அநேகர் பொறுப்புகளுக்கு வருவதற்காக இப்படி பல காரியங்களை பேசலாம். ஆனால் அநேகர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு அதையும் நம்பி தெரிந்தெடுக்கப்படுகிறார்கள். ஆனால் பொறுப்பிலே இருக்கும்பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற முடியாதவர்களாய் இருக்கிறார்கள். 2 சாமுவேல் 15:7-8 பாருங்கள். 40 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் ராஜாவை நோக்கி, நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனையை எப்ரோனில் செலுத்தும்படிக்கு நான் போக உத்தரவு கொடும். கர்த்தர் என்னை எருசலேமுக்கு திரும்பி வரப்பண்ணினால் கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன் என்று உமது அடியானாகிய நான் சீரியா தேசத்தில் கேசூரிலே குடியிருக்கும்போது பொருத்தனை பண்ணினேன் என்றான். அவன் கேட்கும் காரியம் சற்று வழக்கத்திற்கு மாறானதாயிருக்கிறது. தான் கர்த்தருக்கு பண்ணின பொருத்தனையை எப்ரோனில் செலுத்தும்படியாக போக வேண்டும், உத்தரவு கொடுக்கும் என்கிறான். ஆனால் அவன் சொன்னபடி பொருத்தனையை நிறைவேற்றும்படியாக எப்ரோனுக்கு செல்லவில்லை. தனது தகப்பனுக்கு விரோதமான கலகத்தை துவக்கவே அங்கே சென்றான். என்றாலும் தாவீது அதை குறித்து கூட எதையுமே கேட்காமல் அவனை அனுப்பி வைக்கிறார். வசனங்கள் 9-10. அதற்கு ராஜா, சமாதானத்தோட போ என்றான். அப்பொழுது அவன் எழுந்து எப்ரோனுக்கு போனான். அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுக்காரரை அனுப்பி, நீங்கள் எக்கால துவனியை கேட்கும்போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்ல சொல்லி வைத்திருந்தான். ஞாபகம் இருக்கிறதா? எப்ரோனிலேதான் தாவீது அரசனாக பொறுப்பெடுத்தார். 7 ஆண்டுகள் யூதாவுக்கு மட்டும் அரசனாக எப்ரோனிலே இருந்தார். அப்சலோம் இப்பொழுது தான் சொன்னபடி பொருத்தனையை நிறைவேற்ற எப்ரோனுக்கு செல்லவில்லை. அங்கே தனது கலகத்தை துவக்கும்படியாகவே சென்றான். வசனம் 11. எருசலேமிலிருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமோடே கூட போனார்கள். அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், இந்த மனிதர்களும் அப்சலோமோடு கூட சென்றார்கள். ஆனால் அவர்கள் இப்படி ஒரு கலகத்தை தாவீதுக்கு விரோதமாக அவன் துவங்கப் போகிறான் என்பதை அறியாமல் தான் சென்றார்கள். வசனம் 12. அப்சலோம் பலிகளை செலுத்தும்போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகிதோப்பேல் என்னும் கீலோனியனையும் அவன் ஊராகிய கீலோவில் இருந்து வரவழைப்பித்தான். அப்படியே கட்டுப்பாடு பலத்து ஜனங்கள் அப்சலோமினிடத்தில் திரளாய் வந்து கூடினார்கள். இந்த கலகம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகிறது. சிறிது காலத்திற்குள்ளாக அப்சலோமோடு கூட ஒரு பெருங்கூட்ட மக்கள் நிற்கிறார்கள். தாவீதினுடைய ஆலோசனைக்காரனாக இருந்த அகிதோப்பேல் இப்பொழுது அப்சலோமுக்கு உதவி செய்கிறான். அங்கே என்ன நடைபெறுகிறது என்பதை தாவீது கண்டுகொள்ளும் முன்பதாக கலகம் வெளியே வருகிறது. 2 சாமுவேல் 15:13-14 வசனங்கள். அதை அறிவிக்கிற ஒருவன் தாவீதினிடத்தில் வந்து, இஸ்ரவேலில் ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சலோமை பற்றி போகிறது என்றான். அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்திலுள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை, அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். தாவீது எருசலேமை விட்டு ஓடப்போகிறார். ஏன் அவர் அப்படி ஓட வேண்டும் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். எருசலேம் நகரத்தை தாவீது அவ்வளவாக நேசித்தார். ஏன் அவர் எருசலேமிலேயே நிற்கவில்லை? தேவன் தன்னை தண்டிக்கிறார் என்பதை தாவீது உணர்ந்திருக்க வேண்டும். 2 சாமுவேல் 15:25-26 வசனங்களை பார்க்கும் பொழுது அது உண்மை என்று தெரிகிறது. ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ, கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வரப்பண்ணுவார். அவர் உண்மையில் எனக்கு பிரியமில்லை என்பாராகில் இதோ இங்கே இருக்கிறேன், அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக என்றான். தனக்கு என்ன நடைபெறுகிறது என்பதை தாவீது இப்பொழுது அறிந்து கொள்கிறார். தேவனுடைய நியாய தீர்ப்பு தன்மேலே வருகிறது என்பதை புரிந்து கொள்கிறார். ஞாபகம் இருக்கிறதா? 2 சாமுவேல் 13 அம்னோன் தாமாருக்கு விரோதமாக பாவத்தை செய்தான். அங்கே நடந்த அந்த சம்பவத்தை கேட்கும்பொழுது தாவீதுக்கு எவ்வளவோ துக்கமாயிருந்திருக்கும். எருசலேமிலேயே இது நடைபெற்றது, அவருக்கு மிக வேதனையான ஒன்றாய் இருந்திருக்கும். தாவீது யுத்த காலத்திலே எதிரிகளோடு போராட வேண்டிய நேரத்திலே எருசலேமிலே தங்கியிருந்தபடியினாலே பத்சேபாளை தனக்கென்று எடுத்துக்கொண்டு அவள் கணவனையும் கொலை செய்தார். இப்பொழுது கர்த்தர் தன்னை தண்டிக்கிறார் என்பதை உணர்ந்து தாவீது எருசலேமை விட்டு வெளியேறுகிறார். அவர் வெளியேறியதற்கு மற்றொரு காரணம், தான் அங்கே தங்கியிருந்தால் அப்சலோமும் மனிதர்களும் வந்து நகரத்தை பட்டய கற்கினாலே சங்காரம் பண்ணி நகரத்தை அழித்துவிடக் கூடாது என்பதற்காகவே ஓடுகிறார். எருசலேம் தாவீது நேசித்த ஒரு நகரம். 2 சாமுவேல் 15:30 வசனத்திலே நாம் பார்க்கும்பொழுது, தாவீது தன் முகத்தை மூடி வெறும் காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவு மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள் என்று வாசிக்கிறோம். எருசலேமிலே நடைபெற்ற பாவத்தின் நிமித்தமாக இந்த நகரமும் அழிக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, காரியங்களை நேருக்கு நேர் சந்தித்து அப்சலோமை அடக்குவதற்கு தாவீது ஆயத்தமாக இல்லை. அடுத்த அதிகாரத்திலே பார்க்கும்பொழுது, மகனாகிய அப்சலோமை கொலை செய்யக்கூடாது, அவன் உயிரை பாதுகாக்க வேண்டும் என்று தாவீது கூறுகிறார். அப்சலோமுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்று எண்ணுகிறார். இந்த உலகத்திலே வேறு யாருக்கும் மேலாக அப்சலோமை தாவீது நேசித்தார். எருசலேமை விட்டு வெளியே போவது தாவீதுக்கு ஆபத்து தான். ஆனால் அது அவருக்கு புதிய ஒரு காரியம் அல்ல. பல வேளைகளிலே இப்படிப்பட்ட ஆபத்தான நிலைமைகளிலே அவர் இருந்திருக்கிறார். தனது வாழ்க்கையை குறித்து சிந்தித்ததை விட தேவனோடு தனக்குள்ள உறவை குறித்தும் தனது மகனோடு தனக்குள்ள உறவை குறித்தும் அதிக கரிசனை கொண்டிருந்தார். இந்த காரியங்களை மனதிலே வைத்துக் கொண்டவர்களாக அங்கே நடைபெறுகிற கலகத்தை சற்றே நாம் கவனிப்போம். 2 Samuel 15:19-20 பாருங்கள். அப்பொழுது ராஜா கீர்த்தியனாகிய ஈத்தாயை பார்த்து, நீ எங்களுடனே கூட வருவானேன்? நீ திரும்பி போய் ராஜாவுடனே கூட இரு. நீ அந்நிய தேசத்தான், நீ உன் இடத்திற்கு திரும்பி போகலாம். நீ நேற்றுதானே வந்தாய், இன்று நான் உன்னை எங்களோட நடந்து வரும்படிக்கு அழைத்துக் கொண்டு போகலாமா? நான் போகக்கூடிய இடத்திற்கு போகிறேன், நீ உன் சகோதரரையும் அழைத்துக் கொண்டு திரும்பி போ, கிருபையும் உண்மையும் உன்னோடே இருப்பதாக என்றான். ஈத்தாய் பிலிஸ்தியாவில் உள்ள காத் பகுதியில் உள்ள ஒருவன். தாவீதினுடைய தேசத்திலே அவன் ஒரு யுத்த வீரனாய் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் பின்னான காலங்களிலே தாவீது அவனை யோவாபோடும் அபிசாயோடும் சேனை தலைவராக நியமிக்கிறார். இந்த ஈத்தாய் தாவீதுக்கு மிக உண்மை உள்ளவராய் இருக்கும்படியாக முழு குடும்பத்தோடு கூட தாவீதோடு கூட புறப்பட போனார். 2 Samuel 15:21-23 வாசிக்கிறேன். ஆனாலும் ஈத்தாய் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது தாவீது ஈத்தாயை நோக்கி, நடந்து வா என்றான். அப்படியே கித்தியனாகிய ஈத்தாயும் அவனுடைய எல்லா மனுஷரும் அவனோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நடந்து போனார்கள். சகல ஜனங்களும் நடந்து போகிற போது தேசத்தார் எல்லாரும் மகா சத்தமாய் அழுதார்கள். ராஜா கீதரோன் ஆற்றை கடந்தான். ஜனங்கள் எல்லாரும் வனாந்தரத்திற்கு போகிற வழியே நடந்து போனார்கள். தாவீதை பின்பற்றி சென்ற அநேக உண்மையுள்ள மனிதர்களை கொண்டவராய் தாவீது இருந்தார். தங்களுடைய ஜீவனையும் தாவீதுக்காக கொடுக்கக்கூடிய அநேகர் அவரோடு இருந்தார்கள். 2 Samuel 15:24-25 பாருங்கள். சாதோக்கும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அவனோட கூட இருந்து சுமக்கிற சகல லேவியரும் வந்து தேவனுடைய பெட்டியை அங்கே வைத்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் நகரத்திலிருந்து கடந்து தீர் மட்டும் அபியத்தார் திரும்பி போயிருந்தான். ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ. கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வரப்பண்ணுவார். தாவீது உடன்படிக்கை பெட்டியை எருசலேமிற்கு திரும்ப அனுப்பிவிடுகிறார். தனக்கு நேரிடுகிற எல்லாமே தேவனுடைய நியாய தீர்ப்பாய் இருக்கிறது என்பதை பூரணமாக உணர்ந்து கொண்டவராக செயல்படுகிறார். அவர் பட்டணத்தை விட்டு செல்லும்பொழுது ஒலிவமலைக்கு செல்கிறார். அழுது கொண்டே செல்கிறார். 2 Samuel 15:31 அப்சலோமோடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். அகித்தோப்பேல் தாவீதுக்கு ஒரு பொறுப்புள்ள ஆலோசனைக்காரனாய் இருந்தான். அவன் இப்பொழுது அப்சலோமுக்கு ஆலோசனைக்காரனாய் மாறிய பொழுது அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்திலே தாவீது ஜெபிக்கிறார். கவனித்தீர்களா? அப்சலோமுக்கு மேலே தேவன் நியாயம் தீர்க்க வேண்டும் என்று ஜெபிக்கவில்லை. அப்சலோமுக்கு ஆலோசனைக்காரனாயிருந்த அகித்தோப்பேலின் ஆலோசனையைத்தான் பைத்தியமாக்க வேண்டும் என்று கேட்கிறார். 2 Samuel 15:32-33 தாவீது மலையின் உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொண்ட போது, இதோ அற்கியனாகிய ஊசாய் தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு தலையின் மேல் புழுதியை போட்டுக் கொண்டவனாய் அவனுக்கு எதிர்ப்பட்டான். தாவீது அவனை பார்த்து, நீ என்னோட கூட நடந்து வந்தால் எனக்கு பாரமாயிருப்பாய். ஊசாய் ஒருவேளை வயது சென்றவராய் இருந்திருக்க வேண்டும். அவர் கவனிக்கப்பட வேண்டிய ஒருவராயிருந்தபடியினாலே, நீ என்னோடு கூட நடந்து வந்தால் எனக்கு பாரமாயிருப்பா என்று சொல்லி தாவீது அவரை திரும்ப அனுப்புகிறார். Vasanangal 34-37 கவனியுங்கள். நீ நகரத்திற்கு திரும்பி போய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே, உம்முடைய ஊழியக்காரனாயிருப்பேன். முன் நான் உம்முடைய தகப்பனுக்கு ஊழியக்காரனாயிருந்தேன். இப்போது நான் உமக்கு ஊழியக்காரன் என்றாயேயாகில், எனக்காக அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்குவாய். உன்னோடே அங்கே சாதோக், அபியத்தார் என்னும் ஆசாரியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? ராஜாவின் வீட்டிலே பிறக்கிற ஏதேது செய்தி உண்டோ, என்னென்ன கேள்விப்படுகிறாயோ, அதையெல்லாம் சாதோக், அபியத்தார் என்னும் ஆசாரியர்களுக்கு அறிவிப்பாய். அங்கே அவர்களோட சாதோக்கின் மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானும் அவர்கள் இரண்டு குமாரரும் இருக்கிறார்கள். நீங்கள் கேள்விப்படுகிற செய்தியை எல்லாம் அவர்கள் வசமாய் எனக்கு அனுப்புவீர்களாக என்றான். அப்படியே தாவீதின் சிநேகிதனாகிய ஊசாய் நகரத்திற்கு வந்தான். அப்சலோமும் எருசலேமுக்கு வந்தான். அகித்தோப்பேல் தாவீதை விட்டு அப்சலோமுக்கு ஆலோசனைக்காரனானான் என்பதை அறிந்தபொழுது, இப்பொழுது ஊசாயை அனுப்பி அகித்தோப்பேலின் ஆலோசனையை ஒன்றுமில்லாமல் போக பண்ணும்படியாக செயல்படுகிறார். ஊசாய் தாவீதுக்கு நெருக்கமான ஒரு நண்பராய் இருந்தபடியினாலே தனது உயிரையும் பணையும் வைத்து தாவீதுக்காக செயல்படும்படியாய் செல்கிறார். இப்பொழுது நாம் 2 சாமுவேல் 16 செல்கிறோம். முதல் 2 வசனங்களை பாருங்கள். தாவீது மலை உச்சியிலிருந்து சற்றப்புறம் நடந்து போன போது, இதோ மேவி போசேத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டிக் கொண்டு வந்து அவனை சந்தித்தான். அவைகளில் 200 அப்பங்களும் வற்றலான 100 திராட்சப்பழ கொலைகளும் வசந்த காலத்து பலனான 100 கொலைகளும் 1 துருத்தி திராட்சரசமும் இருந்தது. ராஜா சீபாவை பார்த்து இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு சீபா, கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும், அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும், திராட்சரசம் வனாந்தரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதற்குமே என்றான். ஞாபகம் இருக்கிறதா? மேவிபோசேத் யோனத்தானின் முடமான மகன். யோனத்தான் மேலே தாவீதுக்கு இருந்த அன்பினாலே மேவிபோசேத் எருசலேமிலே வைத்து பாதுகாக்கப்பட்டு வந்தான். சீபா மேவிபோசேத்தின் வேலைக்காரன். இப்பொழுது தவறான ஒரு எண்ணம் கொள்கிறான். தாவீதின் குடும்பத்திற்குள்ளே இப்பொழுது பிரச்சனைகளும் கலகங்களும் இருக்கிறபடினாலே சவுலின் வம்சமான மேவிபோசேத்தை அரசனாக்கலாம் என்று எண்ணுகிறான். மேவிபோசேத்தினிடத்திலிருந்து நிலங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று திட்டமிடுகிறான். உண்மை என்ன என்பதை அலசி ஆராயும் முன்னதாக தாவீது மேவிபோசேத்திற்குரிய நிலங்களை கொடுத்து விடுகிறார். 2 சாமுவேல் 16:5-8 பாருங்கள். தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாயிருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து, சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில், தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பெரியனே, பேலியாளின் மகனே, தொலைந்து போ, தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாய அப்சலோமின் கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய். நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். ஞாபகம் இருக்கிறதா? தாவீதை பார்த்து சீமேயி சொன்ன காரியங்களிலே சில உண்மையும் இருக்கிறது. தாவீது இரத்தம் சிந்திய ஒரு மனிதரே. இப்பொழுது நியாய தீர்ப்பு அவருக்கு மேல் வருகிறது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 2 சாமுவேல் 16:9 அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். தாவீதினுடைய மனிதனாகிய அபிசாய் நிரந்தரமாக சீமேயின் வாயை மூட எண்ணினான். அதற்கு ராஜா கூறிய பதிலை நன்றாக கவனியுங்கள். 2 சாமுவேல் 16:10-11 அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும். தாவீதை தூஷிக்க வேண்டுமென்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்னியமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான். அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இந்த மனிதன் என்னை குறைவாய் பேசுவதை குறித்து, தூஷிப்பதை குறித்து பரவாயில்லை. அதற்காக அவன் மேலே நான் பழி தீர்க்க வேண்டியதில்லை. அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று தனக்கு ஆண்டவர் அனுமதித்த நியாய தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறார். அதோடு கூட ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளிலே அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிக்கட்டுவார் என்றும் கர்த்தரின் மேலே விசுவாசத்தோடு தாவீது பேசுவதை 12வது வசனத்திலே பார்க்கிறோம். தொடர்ந்து அந்த சீமேயி தாவீதுக்கு எதிராக தூஷித்து கற்களை எரிந்து மண்ணை தூற்றிக்கொண்டே வந்தாலும் அவனுக்கு எதிராக எதையுமே செய்யாமல் ராஜாவும் அவனோடு இருந்தவர்களும் களைத்து போய் தங்கும் இடத்திலே சேர்ந்து இளைப்பாறினார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியங்களை அந்தந்த நேரத்திலே செய்யாமல் போகும்பொழுது பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதமாய் வளர்ப்பதற்கு செலவழிக்க வேண்டிய கவனத்தை செலவு செய்யாமல் சொந்த வளர்ச்சிக்காகவும் பண ஆசையிலும் அலைந்து திரியும்பொழுது பிள்ளைகளின் மூலமாய் வருகிற கஷ்டங்களை கர்த்தருடைய நியாய தீர்ப்பாக அனுபவித்துக் கொள்ள வேண்டியதிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இளம் பெற்றோராயிருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த காலகட்டங்களிலேயே உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை மறவாமல் கொடுங்கள். பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி வைக்கும் வரைக்கும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சந்தோஷத்துடனும் உற்சாகத்துடனும் செய்து மகிழ்ச்சியோடு பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி வையுங்கள். பிள்ளைகள் திரும்ப வரும்பொழுது அவர்கள் அருகே உட்கார்ந்து அவர்கள் பேசுகிற காரியங்களை கேட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவை சந்தோஷமாய் கொடுத்து பிள்ளைகளின் மேலே நீங்கள் அன்பும் அக்கறையும் வைத்திருக்கிறீர்கள். பிள்ளைகள்தான் உங்களுக்கு சொத்து என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள செய்யுங்கள். மேலை நாடுகளிலேயும் நமது நாடுகளிலேயும் அநேக பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையிலே இன்றைக்கு பிளவு வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம், கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை இந்த பெற்றோர் கொடுக்காமல் போனதே முக்கியமான காரணம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத காரியங்களை செய்து கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நம்மேலே வராதபடி ஒவ்வொரு நாளும் நம்மை கர்த்தருடைய பாதங்களிலே அர்ப்பணித்து அவருக்கு பயப்படுகிற பயத்தினாலேயும் அவரை நேசிக்கிற அன்பினாலேயும் அவரை சந்தோஷப்படுத்தும் காரியங்களை செய்ய நம்மை அர்ப்பணிப்போமா? ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவர் செய்த பாவங்களுக்கான தண்டனைகளை ஆண்டவரே அவர் உணர்ந்து கொள்ள செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் உமக்கு விரோதமாக நாங்கள் பொல்லாத காரியங்களை செய்திருப்போம் என்றால் நாங்கள் அறிக்கையிடும் பொழுது நீர் எங்கள் பாவத்தை மன்னித்தாலும் அதற்கான தண்டனைகளையும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து தண்டனைகளுக்கு எதிர்த்து நிற்காமல் தண்டனைகளை குறித்து முறுமுறுக்காமல் அமைதியோடும் மனத்தாழ்மையோடும் பொறுமையோடும் அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உம்மோடு கூட மேலும் ஐக்கியம் கொள்வதிலே அக்கறை காட்ட அதை எங்களுடைய வாழ்க்கையிலே பிரதானமானதாக்க கர்த்தர்தாம் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். யாராவது இப்பொழுது துக்கத்தோடும் கவலையோடும் பாரத்தோடும் இருப்பார்கள் என்றால் கர்த்தர்தாமே அவர்களை ஆற்றி தேற்றி அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் படுகிற வேதனைகளுக்கான காரணத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இதயத்தை தாரும். நீர் நியாயம் தீர்க்கிறீர் என்பதனாலே உம்மை விட்டு இன்னும் தூரமாய் ஓடிவிடாதபடி உம்மண்டை கிட்டி சேரவும் உம்மை இன்னும் அதிகமாய் நேசிக்க தங்களை அர்ப்பணிக்கவும் கர்த்தர்தாமே உதவி செய்யும், கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. 2 கொரிந்தியர் 3:17.